வணக்கம். திருமதி வசந்தா லட்சுமி நாராயணன் அவர்கள், பர்சனாலிட்டியின் பல்வேறு பரிமாணங்கள் என்ற தலைப்பில் நம்மிடையே உரையாற்ற இருக்கின்றார். பொதுவாக நாம் மேனர்ஸ், பிஹேவியர், கேரக்டர், பர்சனாலிட்டி, இண்டிவிஜுவாலிட்டி என்ற பல்வேறு வார்த்தைகளை சகஜமாக பயன்படுத்துகிறோம். இதற்கெல்லாம் என்ன வித்தியாசம் என நாம் சிந்திப்பதில்லை. ஆனால் இவற்றுக்கெல்லாம் வித்தியாசங்கள் இருக்கத்தான் செய்கின்றன. அவ்வித்தியாசங்கள் என்னவென்று இன்று நமக்கு அவர் விளக்குவார். கூடவே மேனர்ஸ், பிஹேவியர், கேரக்டர், பர்சனாலிட்டி, இண்டிவிஜுவாலிட்டி இவற்றிற்கெல்லாம் தகுந்த உதாரணங்களை பிரைட் அண்ட் பிரெஜுடிஸ் கதையிலிருந்து நமக்கு புரியும்படி சொல்வார். அவர் சொற்பொழிவை கேட்ட பிறகு நமக்கு இது விஷயமாக ஒரு நல்ல தெளிவு கிடைக்கும் என்று நாம் எதிர்பார்க்கலாம். இப்போது அவரை பேசும்படி அழைக்கிறேன்.
பகவான் ஸ்ரீ அரவிந்தர் அவருக்கும் ஸ்ரீ அன்னை அவர்களுக்கும் நம் எல்லோருக்கும் அன்னையையும் பகவானையும் அறிமுகப்படுத்திய ஸ்ரீ அப்பா கர்மயோகி அவர்களுக்கும் இங்கு வந்திருக்கும் அன்னை அன்பர்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய சொற்பொழிவின் தலைப்பு மனித பர்சனாலிட்டியின் பல்வேறு பரிமாணங்கள். இப்பொழுது பர்சனாலிட்டியின் பல்வேறு பரிமாணங்களை பற்றி பேச விரும்புகிறேன். நாம் அடிக்கடி மேனர்ஸ், பிஹேவியர், கேரக்டர், பர்சனாலிட்டி, இண்டிவிஜுவாலிட்டி, தனித்தன்மை என்று நம் இஷ்டத்திற்கு வார்த்தைகளை பிரயோகப்படுத்துகிறோம். இதற்கெல்லாம் அட்டம் விளங்கித்தான் பயன்படுத்துகிறோமா என்றால் அதிகம் பேருக்கு தெரியாது. ஆகவே எல்லோரும் ஒத்துக்கொள்ளும்படியான பொதுப்படியான ஒரு வரையறை வேண்டும். அதை மனதில் வைத்துக் கொண்டு மேனர்ஸ், பிஹேவியர், கேரக்டர், பர்சனாலிட்டி, தனித்தன்மை என்ற இவற்றிற்கெல்லாம் பொதுப்படையான வரையறையை வழங்க விரும்புகிறேன். இப்பொழுது மேனர்ஸ் என்றால் என்ன என்று பார்ப்போம். மேனர்ஸ் என்பது ஒரு வெளி தோற்றம். அதை வைத்துக் கொண்டு உள்ளே மனதில் என்ன இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள முடியாது. பிடிக்கிறதோ பிடிக்கவில்லையோ சமூகம் எதிர்பார்க்கும் ஒரு பழக்கத்தை வெளிப்படுத்துவது மேனர்ஸ் ஆகும். இப்படி பார்க்கும் பொழுது மேனர்ஸ் என்பது பெரும்பாலும் ஒப்புக்காக செய்வது என்பது ஆகிறது. பெரும்பாலான பெண்களுக்கு கணவன் வீட்டார் வருவது எவருக்கும் பிடிப்பது இல்லை. இது ஊரறிந்த விஷயம். இருந்தாலும் அவர்கள் 2 நாட்களோ 4 நாட்களோ இருக்கிறார்களோ, முகம் சுளிக்காமல், மனம் நோகாமல் அவர்களை விருந்தோம்பல் செய்து சந்தோஷமாக திருப்பி அனுப்பும் சாமர்த்தியம் எல்லா பெண்களுக்கும் உண்டு. இது வந்தவர்களுக்கும் தெரியும். இருந்தாலும் மரியாதை நிமித்தமாக சமூகம் இதையெல்லாம் அனுமதிக்கிறது. வெளிப்படையாக முகம் சுளிக்க பேசினால்தான் பிரச்சனை எழுமே தவிர மற்றபடி விருந்தினர் எதிர்பார்க்கும்படி நடந்து கொள்ளும் பொழுது பலகாலம் பிரச்சனையின்றி ஓடும். ஆகவே இதைத்தான் நாம் மேனர்ஸ் என்கிறோம். அடுத்தது பிஹேவியர். பிஹேவியர் என்பது இதைவிட சற்று மாறானது. பிஹேவியரில் நாம் ஒப்புக்காக பேசுவதோ செய்வதோ வாராது. தன் மனதில் என்ன பிரியப்படுகிறாரோ அதைத்தான் தான் சந்தோஷமாக செய்கிறேன் என்பார். உதாரணமாக திருமண நிகழ்ச்சிக்கு ஒருவரை கூப்பிடுகிறோம் என்று வைத்துக் கொள்வோம். வர பிரியமில்லை என்றாலும் ஒப்புக்காக வருகிறேன் என்று சொல்வார். அநேகர் அவர் வராத பொழுதுதான் ஒப்புக்காக வருவதாக சொன்னார் என்பது தெரிகிறது. உண்மையிலேயே வர பிரியப்பட்டு வருவதாக சொல்லிவிட்டு மற்ற வேலை குறுக்கீடுகளால் வர முடியாமல் போவதும் உண்டு. மேற்பார்வைக்கு இரண்டும் ஒன்றாகத்தான் தெரிகிறது. ஒருவர் ஒப்புக்காக வருவதாக சொல்லி வராமல் விட்டுவிட்டார். இன்னொருவர் உண்மையிலேயே வருவதாக சொல்லி வராமல் விட்டுவிட்டார். இருவரையும் ஒன்று போல் நடத்துவதா அல்லது வித்தியாசப்படுத்தி பார்ப்பதா? மனதின் ஆழத்தில் என்ன இருக்கிறது என்று தெரிந்தால்தான் இவர்களை வித்தியாசப்படுத்தியே பார்க்க முடியும். இது தெரியாமல் அவரும் வரவில்லை, இவரும் வரவில்லை, இருவரும் ஒப்புக்காகத்தான் சொல்லி இருக்கிறார் என்றால் நாம் புரிந்து கொள்வதில் தான் தவறு இருக்கிறது என்றாகிறது. இப்பொழுது கேரக்டர், பர்சனாலிட்டிக்கு வருவோம். கேரக்டர் என்பது நம் சுபாவத்தின் ஆழத்தில் ஊறிப்போன விஷயம் ஆகும். உறுதியாக நிற்கும், எளிதில் மாறாது. இப்பொழுது சைவ சாப்பாடே சாப்பிட்டு பழக்கமானவர்களுக்கு வெளிநாடு சென்றால் கூட அவர்களால் அசைவ சாப்பாடு சாப்பிட முடியாது. சாப்பிட நேரிட்டாலும் வயிறு கெட்டு போகும், மனதில் கலவரம் வரும். சில பேர் நேர்மையாக இருக்க வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டால் அவர்களால் ஆதாயத்திற்காக கூட பொய் சொல்ல முடியாது. சற்று விஷயத்தை மாற்றி சொல்லுங்கள், பிரச்சனையிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம் என்றாலும் கூட தப்பித்துக் கொள்வதற்காக கூட பொய் சொல்லாதவர் உண்டு. சுறுசுறுப்பு, நேர்மை, பரோபகாரம் போன்ற நல்ல குணங்களிலிருந்து இம்மி அளவு கூட மாறாமல் அதிலேயே உறுதியாக நிற்பதற்கு கேரக்டர் என்று பெயர். கேரக்டருக்கு மற்றொரு அம்சமும் உண்டு. கேரக்டரால் வளர்த்துக் கொள்ளும் திறமை என்பது அந்த துறைக்குத்தான் பயன்படுமே தவிர வேறு துறைக்கு பயன்படாது. அதாவது விவசாய பண்ணையில் மேனேஜராக செயல்பட்டவருக்கு நகரத்தில் இயங்கும் கம்பெனி மேனேஜராக செயல்பட அழைத்தால் அங்கே அவர் பரிமளிக்க மாட்டார். அம்மாதிரியே அரசாங்கத் துறையில் பெரிய அதிகாரிகளாக செயல்பட்டவர் தியானமய பொறுப்பாளராக வரும்படி அழைத்தால் அரசாங்கத்தில் அவர் கையாண்ட அணுகுமுறைகள் எதுவும் இங்கே பலிக்காது, இது எனக்கு சரி வரவில்லை என்று ஒதுங்கி விடுவார். ஆனால் பர்சனாலிட்டி இதற்கு நேர் மாறானது. எத்துறையிலிருந்து எத்துறைக்கு மாறினாலும் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு வளைந்து கொடுத்து நல்ல பெயர் எடுப்பார்கள். அரசியல்வாதியிடம் இதை நாம் பார்க்கலாம். அவர் நிதி அமைச்சராகவும் விவசாய அமைச்சராகவும் ராணுவ அமைச்சராகவும் இருப்பார். எத்துறையில் அவரை பதவி வகிக்க சொன்னாலும் அங்கே பரிமளிப்பார். அது எப்படி ராணுவ அமைச்சராக பணியாற்றுவருக்கு விவசாய அமைச்சராக பணியாற்றுவது என்ற கேள்வி அவருக்கு வராது. தனித்தன்மை என்பது இவை எல்லாவற்றிலும் வேறுபட்டது. எல்லோரும் ஒரே மாதிரியாக நினைக்கும் பொழுது தான் மட்டும் வித்தியாசமாக நினைத்து அந்த வித்தியாசமான நினைப்பில் உறுதியாக நிலைப்பது தனித்தன்மை. இப்பொழுது டாக்டர் மாப்பிள்ளைக்கு ஏகப்பட்ட வரவேற்பு இருக்கிறது. ஒரு டாக்டர் மாப்பிள்ளை பெண் கேட்கிறார் என்றால் கண்ணை மூடிக்கொண்டு சம்மதம் தெரிவிக்கிற பெண்கள் அநேகர் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் டாக்டர் மாப்பிள்ளை ஒருவர் பெண் கேட்டு வரும்பொழுது ஒரு பெண் மறுக்கிறாள் என்றால் அவளை நாலு பேர் ஆச்சரியத்துடன் பார்ப்பார்கள். ஆனால் அவளோ டாக்டர் மாப்பிள்ளை என்றால் எனக்கொன்றும் பெரிய விஷயம் இல்லை, நிறைய சம்பாதிக்கலாம் என்பது உண்மைதான், ஆனால் என் நேரமும் நோயாளிகளுடன் தான் உறவாடி கொண்டிருப்பார். இப்படி நோயாளிகளுடன் உறவாடி கொண்டிருப்பதில் என்ன சிறப்பு இருக்கிறது? அதனால் அவரை வேண்டாம் என்கிறேன் என்றால் அந்த வித்தியாசமான கண்ணோட்டத்தை தமிழ் தமிழ் வெளிப்படுகிறது. இப்படி எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் வித்தியாசமான பார்வை என்று ஒன்று இருக்கிறது. அந்த பார்வையை வலியுறுத்துபவர்கள் தனித்தன்மை மிகுந்தவர்கள் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆன்மீகம் என்றால் வாழ்வை துறப்பது என்று பரவலாக ஒரு கருத்து நிலவுகிறது. ஆனால் ஸ்ரீ அன்னையும் பகவானும் இதற்கு மாற்றுக்கருத்து தெரிவித்தார்கள். ஆன்மீகம் என்றால் வாழ்க்கையை துறக்க வேண்டியது இல்லை, வாழ்க்கையை ஏற்று அதில் உள்ள தெய்வீகத்தை வெளிக்கொணரலாம் என்று ஒரு மாற்று கருத்தை தெரிவித்தார்கள். இப்படி வித்தியாசமான கருத்தை தெரிவிக்கும் ஸ்ரீ அன்னையும் பகவானும் ஆன்மீகத்தில் தனித்தன்மை கொண்டவர்கள் என்று நாம் உணர வேண்டும். அடுத்து பர்சனாலிட்டியின் பல்வேறு பரிமாணங்கள் என்ற தலைப்பில் ஸ்ரீ அப்பா அவர்கள் வலியுறுத்த விரும்புவது என்னவென்றால் அவரவருக்கென்று ஒரு தனித்தன்மை இருக்கிறது. அதை உணர்ந்து கொண்டு அதை வெளிப்படுத்துவதில் தான் நம் சிறப்பு இருக்கிறது என்பதாகும். இக்கண்ணோட்டத்தை மனதில் வைத்துக் கொண்டு சொற்பொழிவை கவனித்தால் சொற்பொழிவு நன்றாக விலகும் என்று எதிர்பார்க்கலாம். பழக்கம், நடத்தை, கேரக்டர், பர்சனாலிட்டி, தனித்தன்மை. பழக தெரிந்தவன் பிழைப்பான், நடத்தை சரியானால் நானிலத்தில் வாழலாம் என்றாலும் சாதிப்பது சுபாவம். அனுபவத்தை கடந்து அளவு கடந்து சாதிக்க அனுபவம் உதவியாக இருக்க வேண்டுமே தவிர தடையாக இருக்கக்கூடாது. அனுபவத்தை கடந்தவன் அளவு கடந்து சாதிப்பதை போல் சுபாவத்தை கடந்தவனும் உலக கடந்தவனுக்கு தனித்தன்மை உலகையாளும் திறனை தரும். வீட்டில் எது நடந்தாலும் வெளியில் பழக அது தடையாக இருக்கக்கூடாது அல்லவா? சொந்த நல்லது கெட்டது சொந்த உணர்ச்சிக்கு உரியது, அதற்கு வெளி உலகில் தலையிட உரிமை இல்லை. நம்மை மனிதனாக மதிப்பவரை நாம் மனிதனாக மதிக்கிறோம். அதுபோல் நாம் எவரை மதிக்கிறோமோ அவர் நம்மை மதிப்பார். அனைவரையும் நல்லவராக நாம் நினைத்தால் அனைவரும் நம்மை நல்லவராகவே நினைப்பார்கள். நம் விஷயங்களை ஒருவர் நினைவு வைத்திருந்தால் நம்மவர்களை அவர் போற்றினால் விசாரித்தால் நமக்கு அவர் தெய்வீகமானவர். கடைநிலை ஊழியர் மகன் பட்டம் பெற்று வேலை செய்தாலும் தகப்பனாருக்குள்ள மரியாதையே பெறுவார். அகில இந்திய ஸ்தாபனத்தில் வேலை செய்தார். ஸ்தாபன தலைவர் ஊழியரை கூப்பிட்டு அனுப்பினார். ஊழியர் வாழ்நாளில் அவரை எவருமே மரியாதையாக நடத்தியது இல்லை, உட்கார வைத்து பேசியது இல்லை. தலைவர் ஊழியரை உட்கார சொன்னார். ஊழியருக்கு உலகமே சுற்றுகிறது. பேச்சு முடிந்து வெளியில் வந்ததும் இவர்தான் மனிதன், மனிதனை மனிதனாக நடத்துகிறார் என்றார். தலைவருக்கு அது பழக்கம், மேனர், உண்மையில் கொடுத்த மரியாதை இல்லை. இந்த தலைவருக்கு இது போன்ற பல நல்ல பழக்கங்கள் உண்டு. எவரை பார்த்து பேசினாலும் அவர் விலாசத்தை கேட்டு பெறுவார். இவரது பிரபலம் நாளுக்கு நாள் வளர்ந்தது. எல்லா தொழில் அதிபர்களையும் போய் சந்திப்பார். எல்லா அரசியல் தலைவர்களையும் சந்திப்பார். அனைவரும் அவர் இருப்பிடம் வந்து அவரை கண்டனர். அவர் வாழ்நாளில் 40 ஆண்டிற்கு பின் சில கோடி திட்டம் தீட்டி பல கோடிகளில் அதை நிறைவேற்றி அகில இந்திய புகழ் பெற்றார். அவரிடம் இருந்தது நல்ல பழக்கம், மேனர், குறுக்கே பேச மாட்டார். பேசுபவர் கூறுவதை ஒரு நோட்டில் குறிப்பாக எழுதிக் கொள்வார். பிறர் விஷயங்களை நினைவில் வைத்திருப்பார். அவர்களை சந்திக்கும் பொழுது நினைவாக அவற்றை பற்றி கேட்பார். அடுத்தவருக்கு இது வெறும் பழக்கம் தானே என தெரியாது. தான் பேசுவதை ஒரு பெரிய மனிதர் கேட்கிறார், என் விஷயத்தை வாங்கிக் கொள்கிறார், நான் பேசியதை குறிப்பாக எழுதிக் கொண்டார் என்று நண்பர்களையும் என் வேலைகளையும் நினைவு வைத்திருக்கிறார். இவர் உண்மையிலேயே பெரிய மனிதர்தான் என்ற முடிவுக்கு வருவார். பழக்கம் உலகை நம்மை ஏற்க சொல்லும். பழக்கம் எளியது, மேலெழுந்த வாரியானது என்றாலும் எதுவானாலும் அதன் அளவில் முழுமையானால், பூர்ணமானால், சிறப்பானால், செவ்வனே செயல்பட்டிருந்தால் அது அதன் லோகத்தை முழுமையாக வெல்லும். மேற்சொன்னவர் உலக புகழ் எழுதினார். அவர் ப்ராஜெக்டுக்கு நோபல் பரிசுக்காக நியமிக்கப்பட்டது. உலகத்துடன் ஒத்து வாழ்பவன் உலகத்தால் போற்றப்படுவான். மற்றொருவர் ஆசார பரம்பரையில் பிறந்து அரசு வேலையில் அமர்ந்து இங்கிலாந்து ஐரோப்பாவில் கல்வி கற்று பெரிய வேலைக்கு வந்தார். இவரிடம் நல்ல பழக்கங்கள் பல உண்டு. எவரையும் நினைவு வைத்திருப்பார். எந்த கடிதத்திற்கும் உடனே பதில் எழுதுவார். எவரை கண்டாலும் இனிமையாக வரவேற்று பேசுவார். அவருக்குரிய மனிதர்களையும் வேலைகளையும் நினைவில் கொண்டு விசாரிப்பார். இவர் வெகு சீக்கிரம் சர்வதேச அரங்கிலும் ஐநாவிலும் பிரபலமானார். அன்னை சேவைக்கு வந்தார். உலகில் பிரபலம் என்பது தொழிலில் பிரபலம், சர்க்கார் துறைகளில் பிரபலம், அறிவின் தீட்சண்ய பிரபலம் அடைவது. இவர் தொழிலை கடந்து சர்க்கார் துறைகளை கடந்து இவருடைய துறையை கடந்து உலகில் இதுவரை எவரும் எப்பொழுதும் பெறாத பிரபலத்தை அடைந்தார். இந்த ஒரு நல்ல பழக்கம் தவிர அவரிடம் எந்த நல்ல குணமோ திறமையோ இல்லை. மனிதன் சமூகத்தின் சிறு உருவம். மனிதன் சமூகத்துடன் ஜீவனுள்ள தொடர்பு கொண்டிருந்தால் சமூகத்தின் முழு திறமையும் சக்தியும் அந்த அளவில் அவனை சாரும். எந்த திறமையும் பூர்ணமானால் அதன் முழு சக்தியும் வெளிப்படுத்தும். தன் மனநிலையை மறைத்து உலகில் உள்ள நிலையை ஏற்று அதற்கேற்ப நடப்பது தியாகம், பரநலம், சுய கட்டுப்பாடு. அச்சிறப்பால் உலகை ஆண்டவரும் உண்டு, அது குறையானதால் உலகை ஆளும் வாய்ப்பை இழந்தவரும் உண்டு. அன்பர்கள் அனைவரும் பெறக்கூடியது என்னவென்றால் எல்லா பிரார்த்தனைகளும் பலிக்கும், எல்லா அன்பர்களுக்கும் உரியது. அடுத்தது பிஹேவியர், நடத்தை என்பது மனிதன் ஒரு நம்பிக்கையுடன் செயல்படுவது. அதாவது நல்லது செய்தால் நல்லது நடக்கும் என்பது நம்பிக்கை, தவறு செய்தால் தண்டனை கிடைக்கும் என்பது நம்பிக்கை. இல்லாதது எழாது, நெருப்பில்லாமல் புகையாது, சாப்பிடாமல் பசி அடங்காது, உழைக்காமல் பலம் வாராது. யாராவது கொடுத்தால் வாழ்க்கை நடக்கும். எப்படி நடந்தால் என்ன, காரியம் முடிந்தால் சரிதான். நாய் விற்ற காசு நிலைக்காது. ஏட்டு சுரக்காய் பயன்படாது. பிள்ளை இல்லாவிட்டால் ஈவக்கிரியையை எவர் செய்வார்? தர்மம் தலை காக்கும், பிறந்த மண் காப்பாற்றும். தாலி என்று கட்டினால்தான் புருஷன். தான் ஆடாவிட்டாலும் தசை ஆடும். ஏ செய்தது யாரை விடும்? கர்மம் பலிக்கும். எதற்கும் பணம் வேண்டும். ஊரை எதிர்த்து உருப்பிட முடியாது. தத்துவம் பேசலாம், நடைமுறைக்கு உதவாது. இல்லானை இல்லாலும் வேண்டாள், கொண்டு வந்தாலும் வராவிட்டாலும் தாய். கொலை செய்வாள் பத்தினி. உதவி என்று செய்தால் உபத்திரமும் வரும். சொத்து என்றால் சண்டை வரும். நூறு குடும்பம் ஒன்றாக இருக்கும், இரண்டு கொண்டை ஒன்றாக இருக்காது. கடைசி காலத்தில் எல்லோரும் ஒன்றாக கூடி வருவார்கள். பனி பெய்து பயிர் விளையுமா? கொழுத்தவன் கொள்ளு போடுவான், இளைத்த வாயன் எள்ளு விதைப்பான். நமக்கு என்று நாலு பேர் வேண்டாமா? ஊர் ஓடும் பொழுது உடன் ஓடு, நாலு பேர் ஓடும் பொழுது நடுவில் ஓடு. ஊருடன் பகைக்கின் வேறுடன் கெடும். துடைக்காதே, பெண் என்று பிறந்து விட்டால் கீழே இருக்குதடி. ஐந்து பெண் பிறந்தால் அரசனும் ஆண்டி. பையலென்ற போதே பிரிந்தெடுத்து அடி உதவுவது போல் அண்ணன் தம்பி உதவ மாட்டார்கள். அண்ணனும் தம்பியும் ஜென்ம பகையாளி. கொட்டினால்தான் தேள். கோழி விழித்தவன் குஞ்சு உடம் ஆகாது. வாயினார் சுட்ட புண் ஆறாது. உமி பிரிந்தால் கூடாது. இருமணம் ஒன்று சேர் திருமணம். பிரிந்தவர் கூடினால் பேசவும் வேண்டுமோ? வினை விதைத்தவன் வினை அறுப்பான், தினை விதைத்தவன் தினை அறுப்பான். நினைவு என்று ஏற்பட்டால் நெஞ்சம் மறக்காது. உயிரை கொடுப்பவன் உயிரை எடுப்பான். புரிந்தவனை நம்ப முடியாது. ஆயிரம் ஆனாலும் அபிமானம் சபையில் எடுபடாது. சொந்தம் சொந்தம்தான், வந்தது கணக்கில் சேராது. இது மாதிரி உலகம் நம்பிக்கையால் செயல்படுகிறது. நம்பிக்கையை சரணம் செய்தால் கீதை மோட்சம் தருகிறேன் என்று கூறுகிறது. நம்பிக்கை இல்லாமல் மனிதனால் செயல்பட முடியாது. எதை செய்தாலும் நம்பிக்கையுள்ள அளவுக்கே பலிக்கும். நம்பிக்கைக்கு மோட்சம் தரும் அளவு பலன் உண்டு. நம்பிக்கை என்பது மனிதன் சமூகத்தை கடந்து தன்னை நம்புவது. உலகம் தன்னம்பிக்கையால் செயல்படுகிறது. உலகத்து மதம் எல்லாம் நம்பிக்கையின் அடிப்படையில் எழுந்தவை. நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டு மனிதன் சந்திரமன்றம் சென்றான். சமூகம் பொதுவானது. பொதுவான சமூகத்தை கடந்த சொந்த காலில் நிற்பது தன்னம்பிக்கை. நம் நாட்டில் நாம் குடும்பத்தை ஒட்டி, ஊரை ஒட்டி, ஜாதியை நம்பி செயல்படுகிறோம். ஆனால் ஐரோப்பாவில், இங்கிலாந்தில் மனிதன் தன்னை நம்பி செயல்படுவான். அவனுடைய பெரிய சாதனைக்கு அதுவே காரணம். அமெரிக்காவில் ஜாதி இல்லை. அந்த நாளில் ஊரே இல்லை. ஆரம்ப நாளில் குடும்பம் இல்லை. மனிதன் தானே உற்பத்தியாகி சாதித்ததால் அவனை நம்பி ஒருத்தி வந்து குடும்பம் உருவாகும். சாதிக்காத மனிதனுக்கு குடும்பம் இல்லை. அவன் எதை நம்பியும் வாழ முடியாது. அவன் தன்னை மட்டும் நம்பியே வாழ முடியும். தன்னம்பிக்கை அமெரிக்கருக்கு இன்று உலகை ஆளும் திறனை தந்தது. நம்பிக்கை என்பது அறிவை, மனம் நம்பும் அறிவை அடிப்படையாக கொண்டு செயல்படுவது. ஊர் என்பது சமூகம். அது உணர்வால் செயல்படுவது. நம்பிக்கையால் செயல்பட்டால் மனிதன் உணர்விலிருந்து உயர்ந்து அறிவுக்கு வந்ததாக பொருள். அது சமூக வளர்ச்சி அல்ல, பரிணாம வளர்ச்சி. பரிணாம வளர்ச்சி என்பதாலும், மனம் செயல்பட ஆரம்பித்து விட்டது என்பதாலும் அதற்கு சக்தி அதிகம். உடலுக்குரிய வாழ்வு முதற்கட்டம், உயிருக்குரிய வாழ்வு அடுத்த கட்டம், மனதிற்குரிய வாழ்வு அதற்கும் அடுத்தது. ஆன்மீக வாழ்வு உயர்ந்தது. சத்திய ஜீவிய வாழ்வு முடிவான தெய்வீக வாழ்வு. விலங்கு உடலால் வாழ்கிறது. காட்டும் பிராண்டிகள் வாழ்வு உடலாலான வாழ்வு. ஊர் என்பது அறிவுக்கு புறம்பான மனித வாழ்வு, உணர்வால் செயல்படுவது. கூட்டத்தில் உள்ள ஒருவருக்கு கூட்டத்தின் உணர்ச்சியே செயல்பட செய்யும், அறிவு செயல்படாது. உதாரணமாக ஒரு சென்சேஷன் எப்படி வந்தது, அதில் அர்த்தம் இருக்கிறதா, இது அறிவுடைய செயல்பாடா என்று எவரும் யோசிப்பதே இல்லை. ஐடி சம்பந்தப்பட்ட வேலைகளை சேர்ந்தால் நிறைய சம்பாதிக்கலாம், வெளிநாடு செல்லலாம் என்றுதான் மக்களுக்கு தெரிகிறது. நிறைய சம்பாதித்தால் செலவுக்கு வசதியாக இருக்கும், வெளிநாடு சென்றால் மரியாதை கூடும் என்பதைத்தான் நம் நாட்டு இளைஞர்கள் பார்க்கிறார்களே தவிர, ஐடி புரோகிராமில் வேலை என்ன, வெறும் டேட்டா என்ட்ரி வேலையா, அங்கு அறிவுக்கு ஏதேனும் வேலை இருக்கிறதா என்பதை யாரும் சிந்திப்பதே இல்லை. அறிவுக்கு வேலை கொடுக்க பிரியப்படும் எவரும் இப்படி டேட்டா என்ட்ரி ஆபரேட்டராக வேலை செய்ய பிரியப்பட மாட்டார்கள். வெளிநாட்டு வேலை, நிறைய சம்பளம் என்ற மோகம் இருக்கும் பொழுது அறிவே வேலை செய்யாமல் 4 பேர் ஐடிக்கு போகிறார்கள் என்றால் நானும் போகிறேன் என்று சிந்திக்காமல் இளைஞர் கூட்டம் தடுமாறுவதை நாம் பார்க்கிறோம். அறிவு என்பது மனிதன் தன் காரியங்கள் சம்பந்தப்படாத இடங்களில் செயல்படும் குணம். தன் சுயநலம், ஆதாயம் சம்பந்தப்பட்ட இடங்களில் மனிதன் அறிவோடு செயல்படுவதே இல்லை. அந்த மனித குலம் இனியும் உலகில் ஏற்படவில்லை. நடத்தை என்பது பிஹேவியர், நம்பிக்கையுடன் செயல்படுவது, அதுவே மோட்சம் வரை மனிதனை அழைத்து செல்லும். இதை கடந்தது சுபாவம், கேரக்டர். சுபாவம் கேரக்டர் என்பது மனிதன் பிறப்பில் பெற்ற குணம். இதை இரு பகுதிகளாக கூறலாம். முக்கியமான பகுதியில் பொறுமை, அவசரம், நிதானம், படபடப்பு, நல்ல குணம், கெட்ட குணம், சுயநலம், பரநலம் போன்றவை. அடுத்த பகுதி மேலறிந்த வாரியானது. அதில் சுறுசுறுப்பு, சோம்பேறித்தனம், இனிமை, கடுக்கடுப்பு, ஒழுங்கு, குழப்பம், சுத்தம், அழுக்கு போன்றவை. அடுத்ததும் உடன் பிறந்தவை. இவை மாறா அவனாலோ பிறராலோ மாற்ற இயலாது குணம் என நாம் கூறுகிறோம். ஜாதகம் ஒரு சுபாவத்தை கூறும். அதாவது தாராளம் கருமி என்பது உடலில் பிறந்தது. ஒரு மனிதன் வாழ்வில் சாதிப்பது அவனது குணத்தால். வயது வந்த பின் மனிதன் ஒரு தொழிலை ஏற்கிறான். அத்தொழிலில் அவன் குணம் அவனுக்கு ஒரு திறமையை தருகிறது. தெளிந்த குணமும் அதன் மூலம் பெற்ற திறமையும் உள்ளவர் ஒரு திருமணம் செய்து வேலையை ஏற்று தம்மை காப்பாற்றிக் கொள்வார்கள். பெரிய திறமை உள்ளவர் பர நலம் உடையவரானால் பெரிய குடும்பத்தை நிர்வாகம் செய்வார்கள். தம் குடும்பத்தை பெரிய குடும்பமாக ஸ்தாபனமாக செய்வார்கள். சுயநலமானவன் அதிக திறமைசாலியானால் தன்னை அதிகமாக வளர்த்து கொண்டு பிறரை வளர விடாமல் இருப்பார்கள். பரநலமானவன் தானும் வளர்ந்து பிறரையும் வளர வழி செய்வார்கள். இவர்கள் ஒரு ஸ்தாபனம், கட்சி, சர்க்காரில் இருந்தாலும் அதே பாணியில் செயல்படுவார்கள். சுபாவம் உடன் பிறந்த குணம், அது தரும் திறமை. சுபாவம் உடன் பிறந்த குணம், அறிவு குணத்திற்கு உட்பட்டு செயல்படும். சுபாவம் தரும் திறமை பிழையின்றி செயல்படும், மாறாது, மாற்ற அனுமதிக்காது. மாற்ற முயன்றால் தவறும், கண்டிப்பாக மாற்ற முயன்றால் செய்யும் காரியம் தோல்வி பெறும், தொடர்ந்து மாற்ற முயன்றால் உடல் நோய்வாய்ப்படும், மீண்டும் உயிர் பிழைக்காது. சொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டில் என்பது சுபாவத்தின் தீவிரத்தை குறிப்பது. சுபாவம் வெளிப்படுத்தும் துறையில் தொடர்ந்து வெற்றி பெறுவதுடன் அகிலந்திய புகழும் பெறுவார்கள். அவர்கள் கலைஞர்களானால், ஒரு தொழில் செய்பவரானால் சுபாவத்தின் தீவிரம் தொழிலை விரிவுபடுத்தி உயர்வு உயர்த்துவதை காணலாம். திறமை, சுபாவம் தரும் திறமை பிழையற்றது, பீடு நீங்கியது. கீதை சுபாவத்தை மாற்றுவது முடியாது, தவறு ஆபத்து என எச்சரிக்கிறது. பகவான் கீதை சுபாவத்தை பற்றி கூறுவது எல்லாம் ஏற்கிறார். ஆனால் அவர் யோகம் சுபாவத்தை அடியோடு மாற்றுவது, திருவுரு மாற்றம் என அவர் கூறுவது. மனித சுபாவம் தெய்வ சுபாவமாவது யோகம். ஆனால் சுபாவத்தை எதிர்க்க கூடாது, சுபாவத்தை ஒட்டி சுபாவத்தை மாற்ற வேண்டும் என்கிறார். உதாரணமாக மனிதன் சுயநலமானவன், அவனால் எதையும் சுயநலம் கருதித்தான் செயல்படுத்த முடியும். இப்பொழுது சுயநலமான மனிதனை பரநலமான மனிதனாக மாற்றுவது என்பது அடிப்படையில் அவனை மாற்ற முயற்சிப்பதாகும். இப்படி சுயநலம் கருதும் மனிதனை பரநலம் கருதும் மனிதனாக மாற்ற முயற்சி செய்தால் அதை எப்படி செய்வது? சுபாவம் பெரிய இடையூறாக எழும் ஆபத்து இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நேரடியாக பரநலத்தை கருதாமல் அடுத்தவர் பரநலத்தை கருதும் அளவிற்கு அவரவர் ஆதாயம் அதிகரிக்கும் என்று ஆசை காட்டினால் தன் ஆதாயம் கருதி அடுத்தவருக்கு நல்லது செய்ய முன் வருவார்கள். உதாரணமாக எவரும் ஊழியருக்கு நல்ல சம்பளம் கொடுக்க முன் வருவது இல்லை, குறைந்தபட்ச சம்பளமே தர முன் வருவார்கள். இப்பொழுது ஊழியருக்கு நல்ல சம்பளம் கொடுத்தால்தான் அவர்கள் உற்சாகமாக வேலை செய்வார்கள், அப்பொழுது உற்பத்தி அதிகரிக்கும். இப்படி அடுத்தவரை சந்தோஷப்படுத்தினால்தான் தன் ஆதாயம் விளங்கும் என்று ஆசை காட்டினால்தான் அதற்காக பரநலத்தை ஏற்பார்கள். இப்படி நேரடியாக பரநலத்தை ஏற்காத மனிதன் மறைமுகமாக தன் ஆதாயத்திற்காக பரநலத்தை ஏற்கிறான். நாட்டின் லட்சியங்கள் ஒருவர் சுபாவத்திற்கு உகந்தனால் அவன் நாட்டில் பெரிய மனிதன் ஆவான். பழக்கமும் நடத்தையும் அவசியமானாலும் சுபாவத்தை போல் அவற்றால் சாதிக்க முடியாது. பழக்கம் எளிதில் மாறும், நடத்தையை உயர்ந்து மாற்றலாம், சுபாவம் மாற அனுமதிக்காது. உண்மை என்பது சுபாவத்தின் குறையை மீறி செயல்படும். ஒரு நாட்டின் உயர்வு அதன் மக்களுக்கு அதனால் தரக்கூடிய சுபாவத்தால் நிர்ணயிக்கப்படும். இந்தியா நமக்கு கொடுத்த சுபாவம் தெய்வ பக்தியுள்ள வாழ்வை வாழ வேண்டும் என்று. பர்சனாலிட்டி, சர்க்காரில் ஒரு டிபார்ட்மெண்ட் ஆபீசரை அடுத்த டிபார்ட்மெண்ட்டுக்கு மாற்றுவது இல்லை, போலீஸ் இன்ஸ்பெக்டரை போஸ்டல் இன்ஸ்பெக்டர் ஆக்குவது இல்லை. ஒரு துறையில் பெற்ற திறமை அத்துறைக்கே பயன்படும், அடுத்த துறைக்கு பயன்படாது என்பது சட்டம். ஆனால் ஐஏஎஸ் ஆபீசர்களை எல்லா டிபார்ட்மெண்ட்டிற்கும் மாற்றுவார்கள். எந்த அனுபவம் இல்லாதவரை மந்திரியாக்குகிறார்கள், சமயத்தில் எந்த படிப்பும் இல்லாதவரை மந்திரியாக்குகிறார்கள், அங்கிருந்து எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கும் மாற்றுவார்கள். சர்க்கார் ஊழியர்கள் பெற்றது கேரக்டர், ஐஏஎஸ் பெற்றது நிர்வாகத்தில் பர்சனாலிட்டி, அதாவது அட்மினிஸ்ட்ரேஷன் பர்சனாலிட்டி. மந்திரி பெற்றது பொலிட்டிக்கல் பர்சனாலிட்டி, அரசியல் பர்சனாலிட்டி. எந்த துறையில் பெற்ற திறமையும் எந்த திறமையும் எல்லா துறைகளுக்கும் பயன்படி செய்வது பர்சனாலிட்டி. அனுபவத்தால் பெற்ற திறமை அனுபவம் கொடுத்த துறையில் நின்று விடுதலை பெற்றால் அத்திறமை பர்சனாலிட்டி ஆகும். நடத்தை, பழக்கம், சுபாவம் என்பவற்றை கடந்தது பர்சனாலிட்டி. சுபாவம் திறமையுடையது, ஒரு துறையின் திறமையை அடுத்த துறையில் பயன்படுத்த வல்லது. புதியதாக வருவதை ஏற்று பழைய திறமையால் புதியதை வெற்றிகரமாக்குவது பர்சனாலிட்டி. திறமையாக பஸ் நடத்தியவர் முனிசிபல் சேர்மனாக இருப்பது அவருடைய பர்சனாலிட்டியை காட்டும். பர்சனாலிட்டி என்பது அகத்திறமை, அதற்கு உலகம் ஒத்துவரும், அடங்கும், பணியும். அனுபவம் பெற்ற துறையில் மட்டும் பயன்படும் எனில் அனுபவத்தை கொடுத்த துறை திறமைக்கு விடுதலை தரவில்லை என்றாகும், அது கேரக்டர். உலகத்தோடு பழகுவதால் பெற்றது பழக்கம், மேனர்ஸ், அது உலகம் தந்தது. மனத்தின் அறிவால் நம்பும் திறமையால் பெற்றது நடத்தை, அது மனிதன் தன் அறிவால் தனக்கே கொடுத்து கொண்டது. உலகம் வைட்டல், சோசியல், மென்டல். வைட்டலிலிருந்து மென்டலுக்கு போவது பழக்கத்தை கடந்து நடத்தையை நாடுவது. ஜேன் பிங்க்லி மீது பிரியப்பட்டார். பெண் பிரியப்பட்டாலும் ஆண் பேச்செடுத்து அவளை கேட்கும் வரை அவள் அவசரப்படக்கூடாது, அது எல்லா பெண்களும் செய்வது பழக்கம், அதாவது பெண்களுக்கே உரிய நல்ல பழக்கம். நடத்தை அதை கடந்தது. ஒரு பெண் தான் விரும்புபவனை நாடக்கூடாது, மனத்தாலும் நாடக்கூடாது. அவனே வந்து பேசி தன் விருப்பத்தை கூறும் வரை அவளுக்கு அவன் மனதில் இடம் இல்லை. அத்துடன் ஊரார் நான் விங்கியை நாடுகிறேன் என்று பேசும் அளவுக்கு நடந்து கொள்ளக் கூடாது என அவள் நம்புகிறாள். அந்த நம்பிக்கைக்கு பவர் உண்டு, அதன்படி மனத்தளவில் அவள் விங்கிலிக்கோ ஊராருக்கோ இடம் தரவில்லை. நம்பிக்கை வலுவானது, அதன் பலம் பலனாக எழுந்தது. ஜேனோ அவர் வீட்டாரோ எதுவும் செய்யாமல் விங்கிலியே அவளை தேடி வருகிறான். இருமுறை டார்சியுடன் வருகிறான். டார்சி போனப்புறம் அடுத்த முறையும் வருகிறான். அதற்கு அடுத்த முறையும் அவளிடம் தன் விருப்பத்தை தெரிவிக்கிறான். நம்பிக்கை பலன் தரும், கேரக்டர் அதிக பலன் தரும், பர்சனாலிட்டி அபரிமிதமான பலன் தரும். பழக்கம் ஊருக்கு உட்பட்டது, நடத்தை ஊரிலிருந்து விடுதலை பெற்றது, சுபாவம் குணத்திற்கு உட்பட்டது. பர்சனாலிட்டி சுபாவத்தால் பெற்ற திறமையை பெற்ற துறையில் இருந்து விடுவித்தது. ஊரிலிருந்தும் நம் நம்பிக்கையில் இருந்தும் நம் குணத்தில் இருந்தும் திறமை பெற்ற துறையில் இருந்தும் விடுபட்டால் பழக்கம் நடத்தை சுபாவம் பர்சனாலிட்டி எழுகிறது. அடுத்தது தனித்தன்மை. குழந்தையை போல் சமூகம் மனிதனை வளர்க்கிறது. மனிதன் சமூகத்தால் வாழ்கிறான், வளர்கிறான். தன்னம்பிக்கை பெற்ற பின் தன்னையே நம்பி செயல்படுவதாக அவன் அறியும் பொழுது அவன் நம்பிக்கைகள் சமூகத்தின் நம்பிக்கைகளாகும். தனக்கே உரிய சுபாவம் தன் பிறப்போடு வந்தது என்று அவன் அறிவதும் சமூகத்தின் சுபாவம் தனக்குரியது போல் பெற்றது. குழந்தையை தாயாரும் குடும்பமும் வளர்த்து பிறகு அவனுக்கு சுதந்திரம் தருகிறார்கள். மனிதன் ஊரில் பிறந்து ஊராரால் வளர்க்கப்பட்டாலும் பிறகு ஊரில் இருந்தும் சமூகத்தில் இருந்தும் கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை பெறுகிறான். முடிவில் பூர்ண விடுதலை பெற்று முழு மனிதன் ஆகிறான். மனிதன் தனித்தவன், தனித்தன்மை உடையவன். தனித்தன்மையை அவன் பெற்றால் அவன் ஊரையும் உலகையும் ஆழ்வான். எந்த அளவு விடுதலை பெறுகிறானோ அந்த அளவு திறமை பெறுவான். வெள்ளைக்காரனை கையெடுத்து கும்பிட்ட மக்களை அவனை எதிர்த்து அவன் ராணுவத்தை எதிர்த்து போராட 1930 ஒரு மனிதனுக்கு தைரியம் வரும் எனில் அது மனிதன் பெற்ற தைரியம் இல்லை. நியூட்டன் என கம்ப்யூட்டரில் 6 டைப் செய்தால் 6000 பக்கம் நியூட்டனை பற்றி அவர் பிறந்த நாளில் இருந்து இன்று வரை எழுதியதை சேகரம் செய்து அட்டவணைப்படுத்தி வரிசைப்படுத்தி அடுத்த நிமிஷம் கம்ப்யூட்டர் தருகிறது எனில் அது மனிதன் பெற்ற திறமை இல்லை, அது கம்ப்யூட்டர் பெற்றது எனில் அது என்ன திறமை என நாம் அறிந்து கொள்ள முடியாத திறமை. அந்த திறமை இன்று உலகில் எவரும் பெறவில்லை. கம்ப்யூட்டர் பெற்றது எப்படி என்பது கம்ப்யூட்டர் இன்ஜினியருக்குத்தான் தெரியும். அவரும் கம்ப்யூட்டர் இல்லாமல் அதை சேகரம் செய்ய முடியாது. அது நாம் அறிந்து கொள்ள முடியாத திறமை, அதை தருவது கம்ப்யூட்டர். அதுபோல் தனித்தன்மை உலகத்து அனைத்து திறமையையும் பெற்றது, அது உலகை ஆளும். அதை பெற நாம் பெற வேண்டிய விடுதலை பெரியது. திறமை என்பது நாம் சூழலில் நின்று பெறுவது. எதன் மூலம் திறமையை பெற்றோமோ அதற்கு கட்டுப்படுகிறோம், அதை நம்பி இருக்கிறோம். அடுத்த கட்டத்தில் எந்த அளவுக்கு நாம் சூழலில் இருந்து விடுதலை பெறுகிறோமோ அந்த அளவுக்கு திறமை வளர்கிறது. மேனர்ஸ், பிஹேவியர், கேரக்டர், பர்சனாலிட்டி, இண்டிவிஜுவாலிட்டி என்பது மனிதன் பழக்கத்தால், நம்பிக்கையால், குண விசேஷத்தால், அனுபவத்தால், அனுபவத்தை கடந்த ஆத்ம சுதந்திரத்தால், முடிவாக மனிதன் மனிதன் என்பதால் தன்னை தான் என்ன அறிந்த மனிதன் ஊர், உலகம், அறிவு, குணம், அனுபவத்தை கடந்து தான் ஒரு ஆத்மா என்பதாலும் அவ் ஆத்மாவாக இருப்பதால் எல்லா நிலைகளிலும் தான் பெற்ற திறமை, தான் இருந்த இடங்கள் சூழல்களை விட உயர்ந்தது, அவற்றை ஆளக்கூடியது. அப்படி ஆள பிறந்தது என அறிந்து அதற்குரிய சந்தர்ப்பத்தில் உப்பு சத்தியாகிரக மகாத்மா போல உலகம் மகா யுத்தத்தை வென்ற சர்ச்சை போல மனிதன் தனக்கே உரிய தனித்தன்மையை உணர்ந்து செயல்படுகிறான். தனித்தன்மை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பொருளுக்கும் அதற்கே உரிய பாணியில் பிரம்மம் அனைத்தும் அதன் அம்சமாக அதனுள் வெளிப்படுவது. அது அந்த நேரம் முழு பிரம்மம் ஆகும். மக்களாட்சி ஆரம்பிக்கும் முன் மன்னராட்சி இருந்தது. எல்லோரும் இந்நாட்டு மன்னர் ஆவது மக்களாட்சியின் லட்சியம். வசதி வந்தால் மனிதன் உணர்ச்சி கொடுமையிலிருந்து விடுதலை பெறுகிறார்.
1905
மக்கள் அடிமைகளாக வாழ்ந்தனர். பிரெஞ்சு புரட்சிக்கு பின் குடியானவன் ஐரோப்பா முழுவதும் விடுதலை பெற்றான். 1800 பின் கல்வி அனைவருக்கும் உண்டு என்பதால் ஓரிரு தலைமுறைகளில் மக்கள் அறியாமை என்னும் பிடியில் இருந்து விடுதலை அடைந்தனர். மார்ட்டின் லூத்தர் சர்ச்சிலிருந்து விடுதலை அளித்தார். அச்சாபீஸ் வந்தது. பத்திரிகைகள், புத்தகங்கள், வார இதழ்கள் வந்தன. மக்கள் விபரம் அறிந்தனர். அறியாமை என்பதன் அத்தனை ரூபங்களில் நின்றும் விடுதலை பெற ஆரம்பித்தனர். மக்கள் சிந்திக்க ஆரம்பித்தனர். அமெரிக்காவில் 800 பல்கலைக்கழகங்களும் ஐரோப்பாவில் பல நூறு பல்கலைக்கழகங்களும் எழுந்து கல்வி எல்லா நிலைகளிலும் பரவியது. அன்று 1950 இந்தியாவில் 27 பல்கலைக்கழகங்களே இருந்தன. தமிழ்நாட்டில் 11 கல்லூரிகளே இருந்தன. பள்ளிகளும் 250. இன்று தமிழ்நாட்டில் 12 பல்கலைக்கழகங்களும் பல நூறு கல்லூரிகளும் பல்லாயிரக்கணக்கான பள்ளிகளும் வந்து அறியாமையை அடிப்படையில் அழிப்பதை காண்கிறோம். ஸ்ரீ அப்பா அவர்கள் மனித சுபாவம் என்ற புத்தகத்தில் பர்சனாலிட்டி, கேரக்டர், பிஹேவியர், மேனர்ஸ் என்பதை பற்றி எழுதியிருக்கிறார். அதிலிருந்து சில கருத்துக்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலில் பழக்கம், மேனர்ஸ். தோற்றத்திற்குரியது பழக்கம் என்றாலும் உயர்ந்த பள்ளிகளில் முக்கியமாக இதை வலியுறுத்தி சொல்லிக் கொடுக்கிறார்கள். 2 பேர் நேர்முக தேர்வுக்கு போனால் நல்ல பழக்கம் உள்ளவரை உடனே தேர்வு செய்வார்கள். பழக்கம் என்பது மிகச் சிறியது என்றாலும் அதை முறையாக பள்ளிகளில் சொல்லிக் கொடுத்தால் அந்த ஒரே ஒரு காரணத்திற்காக நாடு அளவு கடந்து முன்னேறும். அதுவும் நம் நாட்டு பண்புகளை பழக்கமாக பயிற்றுவித்தால் நாட்டின் நிலை அளவு கடந்து உயரும். மேல்நாட்டு பழக்கம் என்னவென்றால் சொன்னால் செய்வார்கள், குறித்த நேரத்தில் வருவார்கள், எதையும் எழுதி வைப்பார்கள், அறிமுகம் இல்லாமல் பேச மாட்டார்கள், இருவர் பேசினாலும் அடுத்தவரை பற்றி பேச மாட்டார்கள், பேசுவது புரியவில்லை என்றாலும் கேட்பார்கள், தங்கள் வேலையை தாங்களே செய்து கொள்வார்கள், உதவி வந்தால் மறுப்பார்கள், இரவல் வாங்க மாட்டார்கள், தாமே பெண் பார்த்து திருமணம் செய்து கொள்வார்கள், உத்தியோகம் வேலையே இல்லை என்றாலும் தேவை இல்லாவிட்டாலும் நாள் முழுவதும் ஒரு காரியம் செய்து கொண்டே இருப்பார்கள், சும்மா இருப்பதை கௌரவ குறைவாக நினைப்பார்கள். நம் நாட்டு பழக்கம் என்னவென்றால் பெரியவரை கண்டால் எழுந்து நிற்பார்கள். பெரியவர், முதலாளி, ஆசிரியர் சொல்வது விளங்காவிட்டாலும் சந்தேகம் கேட்க மாட்டார்கள். எழுதி வைக்கும் பழக்கமே இல்லை. ரயிலில், பஸ்ஸில் எதிரில் உள்ளவரிடம் தாராளமாக பேசி பழகுவார்கள். பேச்சு துணைக்கு ஆள் தேடுவார்கள். வீட்டிலும் செருப்போடு வரமாட்டார்கள். மற்றவர்களை வேலையிட பிரியப்படுவார்கள். உதவியை அதிகமாக நாடுவார்கள். புத்தக இரவல் சகஜம், திருப்பி தர மாட்டார்கள். சும்மா இருக்க சந்தோஷப்படுவார்கள், பெருமைப்படுவார்கள். முதல் நிலையான பழக்கத்தை சேர்ந்தவை. இதில் நல்லவற்றை மட்டும் பொறுக்கி எடுத்து நாட்டில் பரவலாக பின்பற்றினால் நாடு முன்னேறி விடும். அடுத்தது பிஹேவியர். இது வலுவானது, மேலெழுந்த வாரியானது. நடத்தை மேல்நிலையை சேர்ந்தது என்றாலும் பழக்கம் தோற்றத்திற்காக, நடத்தை நமக்காக. அந்த வகையில் நடத்தை பழக்கத்தை விட முக்கியம். கடன் வாங்குவது ஒரு வகை, வாங்கி உடனே திருப்பி தருவது உண்டு, தாராமல் இருப்பதும் உண்டு. இது ஒரு பிஹேவியர். பிறர் உதவியை நாடி நம் காரியத்தை பூர்த்தி செய்து கொள்ளலாம் என்ற மனப்பான்மையில் இருந்து கடன் பெறுவது எழுகிறது. இதை நாள் தள்ளி கொடுத்தால் கேட்க மாட்டார்கள் என்பது மற்றொரு நிலை. நாம் செய்வது சரியா தப்பா என்பதை விட முடிந்தவரை நடத்தி கொள்வோம் என்ற மனநிலையிலிருந்து இது எழுகிறது. இதையே நடத்தை என்கிறோம். நம் நடத்தையை நாம் உணர்ந்து மாற்றிக்கொள்ள வேண்டிய இடத்தில் நம்மை மாற்றிக்கொண்டால் அன்னை அன்பர்களாகிய நமக்கு அன்னை பலிக்க ஏதுவாக இருக்கும். நல்ல பழக்கங்களை கற்றால் நிலைமையில் இருமடங்கு உயரலாம். நடத்தையை கற்றால் இருக்கும் நிலையில் உச்சியை எட்டலாம். சுபாவத்தை பேணினால் அடுத்த அடுத்த கட்டத்திற்கு போகலாம். சுபாவத்தின் சாரம் எதையும் சாதிக்கும். மேனர்ஸ் தோற்றத்தை குறித்தால் பிஹேவியர் மனநிலையை குறிக்கும். கேரக்டர் என்பதை சுபாவம் என்கிறோம். சுபாவம் ஆழத்தில் உள்ளது, நடத்தை மேலெழுந்த வாரியானது. மாறாத நிலையான சுபாவத்தை கேரக்டர் என்றும், புதிய நிலைக்கேற்ப அறிவுடன் மாறிக்கொள்ளும் சுபாவத்தை பர்சனாலிட்டி என்றும் சொல்கிறோம். புதிய சூழ்நிலையில் செயல்படும் சுபாவம் இது. சுபாவம் என்பது இருப்பதை காப்பாற்றும், இருப்பதை போல் மீண்டும் மற்றொன்று செய்யும், அதற்கு மேல் அதனால் முடியாது, மாற்றி செய்ய அதற்கு வாராது. வட்டிக்கடை நடத்திய தகப்பனாரின் பிள்ளை வட்டிக்கடையை பெரியதாக பல இடங்களில் நடத்துவான். அவனால் வேறு தொழில் செய்ய முடியாது, செய்தால் வலிக்காது, அவன் திறமை அங்கு வெளிப்படாது. பர்சனாலிட்டி என்பது சுபாவத்தின் சாரம், எசன்ஸ். ஒரு தொழில் செய்தால், ஃபேக்டரி நடத்தினால் அதன் சாரமான நிர்வாக திறமை வரும். அதை வேறு இடத்தில் பயன்படுத்துவது பர்சனாலிட்டி. அத்திறமையால் கல்லூரி பேங்க் நடத்த இவரால் முடியும், அவர்களுக்குரியது பர்சனாலிட்டி. அது முடியாதவர்கள், ஆனால் தங்கள் பழைய திறமையை பழைய தொழிலில் வளர்க்கக்கூடியவர்களுடையது கேரக்டர், சுபாவம். மனித சுபாவமாக நாம் எதெல்லாம் சொல்லலாம் என்றால், அவசரம், பொறுமை, எரிச்சல், கோபம், நிதானம், அமைதி, நல் எண்ணம், பேச தெரிவது, தன்மையாக இருப்பது, முரட்டு சுபாவம், பிடிவாதம் போன்றவை சுபாவத்தை சேரும். சுபாவம் பர்சனாலிட்டிக்கு உரியது. நல்ல பண்புகள் பர்சனாலிட்டியை பெரியதாக்கும். அப்பா அவர்கள் பிரைட் அண்ட் பிரெஜுடிஸில் பழக்கம், நடத்தை, சுபாவம், பர்சனாலிட்டி, தனித்தன்மை என்பவற்றை பற்றி கூறியிருக்கிறார். அதை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். உலக வாழ்வில் உள்ள ஆயிரம் உண்மைகளில் இரு பெரும் உண்மைகள் என்னன்னா, எவ்வளவு திறமை இருந்தாலும் அது முழுமை பெற்றது ஆகாது. யானைக்கும் அடி செருக்கும் என்ற சொல் அதை குறிக்கும். இருப்பது சிறியதானாலும் முழுமை பெற்றால் முழு வெற்றி பெறும், அதை அசகாச சூரன் என்று சொல் அதை குறிக்கும். மேனர்ஸ் பழக்கம் மிக எளிமையானது, எவரும் அதை நம்பி செயல்பட மாட்டார்கள். உடையவருக்கே அதில் நம்பிக்கை இல்லை, சும்மா சொன்னேன் என்று மனதை தேற்றிக் கொள்ளும் விஷயம் அது. விஷயம் என வந்தால் எவரும் இதனால் எல்லாம் ஏமாந்து விட மாட்டார்கள். கடன் என கேட்டால் சொத்து விவரம் ஆதியோடு வெளிவரும். வரன் என போனால் ஜாதி, குலம், கோத்திரம், முன் தலைமுறை அத்தனையும் வெளிவரும். விக்ராம் பெம்பர்லியில் வளர்ந்தவர், பெம்பர்லி மேனேஜருடைய மகன், மேனேஜர் வக்கீல், 150 பவுன் வருஷத்தில் சம்பாதிக்கும் வக்கீல் தொழிலில் நிலைத்தவர் என்பார்கள். இங்கிலாந்தில் அன்று டாக்டர், வக்கீல் ஆகியவரை வேலையாளாக நடத்துவார்கள். விக்ராம் தகப்பனார் என்ன சம்பளம் பெற்றார் என கூறவில்லை. அதிகபட்சம் 200 பவுன் இருக்கலாம். அவர் மனைவிக்கு சிக்கனம் வராது. தகப்பனார் நேர்மையாக உழைப்பவர். விக்ராமும் டார்சியும் வயதில் ஒத்தவர்கள். டார்சியின் தகப்பனார் நல்லவர், ஆனால் தன் மகன் சிறப்பை அறிய வேண்டும் என விரும்புபவர். அதனால் டார்சிக்கு அவர் நல்ல பழக்கங்களை கற்றுக் கொடுத்தாலும் தன் குடும்பத்திற்கு வெளியே உள்ளவர், மட்டமானவர் என நினைக்கும்படி செய்தார். அதனால் டார்சி கர்வி என பெயர் வாங்கினார். அவன் வயதுள்ள விக்ராம் இனிமையாக பழகும் அவசியத்தை அறிந்தான், அதை கற்றான். அதன் முதல் விளைவு, டார்சியின் தகப்பனார் அவனை விரும்பினார், தம் செலவில் படிக்க வைத்தார், கல்லூரிக்கும் செலவு செய்தார். உயிலில் 1000 பவுன் அவனுக்கு கொடுத்தார். செம்பரியில் உள்ள சர்ச் பாதிரியாருக்கு சுமார் 1000 பவுன் ஆண்டு வருமானம். பொதுவாக பாதிரியாருக்கு 50 பவுன் முதல் 100 பவுன் வரை கிடைக்கும். 400 பவுன், 1000 பவுன் என்பவை உண்டு, அது அனைவரும் பெறுவது இல்லை. காலின்ஸுக்கு சுமார் 1000 பவுன் கிடைத்தால் காலின்ஸ் நிலவில் உயர்ந்தது. விக்ராம் பாதிரியராக விரும்பினால் அந்த இடம் காலியாகும் பொழுது அதை அவனுக்கு கொடுக்க வேண்டும் என உயிலில் எழுதி வைத்தார். இவ்வளவையும் பெற்றுக் கொடுத்தது விக்ராமுடைய இனிமையான பழக்கம். விக்ராமுக்கு சொத்து இல்லை, ஆனால் டார்த்திக்கு சமமாக ஆசை உண்டு. அவன் பெற்ற இனிமையான பழக்கம் அவன் சுபாவத்திற்கு எதிரானது. சுபாவத்தில் அவன் சோம்பேறி, சூதாடி, பேச்சு பிழைப்பவன். தன்னை கட்டுப்படுத்தி டார்த்தியின் தகப்பனாரை நம்ப இனிமையான பழக்கம். அவ்வகையான எதிர்ப்பு தவிர்க்க முடியாதது. அவன் 3000 pounds பெற்று அழித்து விட்டான். டார்சியின் தகப்பனார் கொடுத்தது 1000 pounds. அதையும் அழித்துவிட்டு கடைகளில் பாக்கி வைத்து விட்டு ராணுவத்தில் சேர்ந்து விட்டான். அவன் டார்சி கற்க மறுத்த இனிமையான பழக்கத்தை கற்றுக்கொண்டான். கடை வியாபாரிகள் அவனுக்கு நிறைய கடன் தருகிறார்கள். அவன் அழகன், பார்க்கும் பெண்கள் தன்னிலை இழந்து விடுகிறார்கள். ராணுவ அதிகாரிகள் அவனை போற்றுகின்றனர். மெரிட்டன் அவனை வாயார புகழ்கிறது, தலைமேல் வைத்து கொண்டாடுகிறது. அவன் இனிமை தோற்றம், எவரும் அது தோற்றமாக தோன்றவில்லை. அவன் வருமானம் 200 pounds அல்லது 300 pounds. இதில் குடும்பம் நடத்த முடியாது. இது தெரிந்தும் எலிசபெத்தால் அவனை மறக்க முடியவில்லை. மனம் மறக்க முடியாத அளவுக்கு இழகி இதமாக அவனை மனதில் அச்சில் வார்த்து விட்டாள். மிஸ் கிங்கை நாடிய பின்னும் எலிசபெத் மனம் இன்பமாக துடிக்கிறது. லிடியாவுடன் ஓடி போன பின்னும் அவள் மனதில் அளவு கடந்து இதமான இடம் இருக்கிறது. மேனஸ் பழக்கம் வெறும் தோற்றமாக இருந்தாலும் ஊரேட்டை கூட்டும். உலகை அது உண்மையான நல்ல உயர்ந்த சுபாவத்தையும் பர்சனாலிட்டியும் பிரதிபலித்தால் உலகம் ஏற்கும். பழக்கம் புறச்சூழலுக்காக அக உணர்வை மாற்றி அமைத்து நடக்கும் வகை. இது வெறும் தோற்றமாகவோ உண்மையான உயர்வாகவோ இருக்க முடியும். உண்மை நல்லது. திருமண மார்க்கெட்டில் இன்று பெண் வீட்டார் பிள்ளைகளை தேடுகிறார்கள். 100 ஆண்டிற்கு முன் பிள்ளை வீட்டார் பெண் தேடுவார்கள். என் மகனுக்கு பெண் தேடி 3 ஜோடி செருப்பு தேய்ந்தது என்று கூறுவார்கள். நடைமுறையில் இன்றும் பெண் பிள்ளை என்பது பேச்சுக்கு. வசதி உள்ளவனை வசதியற்றவன் தேடுகிறான். இன்றும் படிக்காத பிள்ளைகளுக்கு பெண் தேடுவது நடைமுறை. பிரைட் அண்ட் பிரெஜுடிஸ் 18th century நாவல். அன்று லட்சியம் காதலுக்காக கல்யாணம். வரன் பெண்ணை நாடி வர வேண்டும். விங்லி ஜேன் மீது பிரியப்படுவதே உலகம் அறியும். ஷார்லட் எலிசபெத்திடம் ஜேன் தன் பிரியத்தை வெளிப்படுத்தாவிட்டால் விங்லி தவறிவிடும் என்று எச்சரிக்கிறாள். அது ஜேன் நோக்கம் அல்ல. எப்படியாவது விங்லியை மணப்பது ஜேன் நோக்கம் அல்ல என எலிசபெத் பதில் கூறுகிறாள். விங்லி ஜேனை விரும்பி பழகினாலும் திருமண பேச்சை எடுக்கவில்லை. ஜேன் அவனை நாடி போகவில்லை. விங்லி லண்டனுக்கு போன பின் லிசிக்கு ஜேனுக்கும் இடையில் பலமுறை விங்லியை பற்றி பேச்சு எழுகிறது. விங்லி லண்டன் போய்விட்டான். கடிதம் எழுதவில்லை. எந்த செய்தியும் இல்லை. மாதம் 3, 4, 5 ஆகிறது. ஜேனுக்கு விங்லி மீது பிரியம் என அனைவரும் அறிவர். ஆனால் ஜேன் விங்லியை பற்றி லிசி தவிர எவரிடமும் பேசியதே இல்லை. அவன் லண்டனுக்கு போன பின் லிசியிடம் அவனை பற்றி பேசவில்லை. பெண் என பிறர் கூறுவது எனக்கு இழுக்கு. நடப்பது நடக்கட்டும். நானே முனைந்து விங்கிலியோ இந்த நம்பிக்கையால் ஏன் செயல்படுகிறார். நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டது நடத்தை பிஹேவியர். பழக்கம் எளிமையானது, எளிதில் மாற்றலாம். நம்பிக்கை மனதில் ஊறியது, அதை அசைக்க முடியாதது. மாமனார் வீட்டு ஆதரவில் வாழ்வது உண்டு, அது குறைவு. மாமனாரால் நான் வாழ்ந்தேன் என பெயர் எனக்கு வேண்டாம் என்பது பெரும்பாலார் கொள்கை. நடத்தை வலுவானது. மனிதன் நடத்தை மீதுள்ள நம்பிக்கையை சரணம் செய்தால் மோட்சம் கிடைக்கும் என்பது கீதை. நம் நாட்டு பரம்பரையான பண்பு என்னன்னா குருவுக்கு அடக்கமான சிஷ்யன் என்பது முறை. சிவன் சொத்து குல நாசம் என்பது கோவில் சொத்தை பற்றிய நம்பிக்கை. வைத்தியனுக்கும் வாணியனுக்கும் பாக்கி வைக்க கூடாது. பெற்றோர் பாவ புண்ணியம் மக்களை தொடரும். கர்மம் நம்மை விடாது. பெற்ற பிள்ளை காப்பாற்றாவிட்டாலும் வைத்த தென்னம்பிள்ளை காப்பாற்றும். எந்த நல்ல காரியத்திற்கும் மூலமாக சிறு நல்ல காரியம் இருக்க வேண்டும். கிருஷ்ண பரமாத்மா சாப்பிட்ட ஒரு பருக்கை பலர் பசியை போக்கியது. விக்காம் பெற்றது பழக்கம், ஜேன் பெற்றது நடத்தை. அவளுக்கு நடத்தையில் இருந்து பெரு நம்பிக்கை வீண் போகவில்லை. முடிவாக விங்கிலியே குழந்தைகளுக்கு போய் கூலுக்காரனிடம் வணக்கம் கூறி ஓட்டு கேட்டார். அவமானப்பட்டார். என்ன பாவம் செய்தேனோ, ஏழு எழுவரை நாடி வணக்கம் என கை கூப்ப வேண்டி இருக்கிறது என்று நினைத்து போன ஜென்மத்தில் பெரியவர்கள் வீதியில் போகும்போது காலை நீட்டி போட்டுக்கொண்டு மரியாதை இல்லாமல் இருந்தேன் போல் இருக்கு. அவர்கள் அடுத்த ஜென்மத்தில் எலெக்ஷனில் நிற்க கடவுது என சபித்து விட்டார்கள் போல் இருக்கிறது என்று சொன்னார். சுபகம் செயல்படும் இடங்கள் ஏராளம். மிஸ்டர் பென்னட் தனக்கு கட்டாயம் இல்லாத நேரத்தில் முடியாத விஷயத்தில் கடமையை வலிந்து தானே நிறைவேற்ற முன் வந்து செய்த முடிவு அதற்கு வாழ்க்கை கொடுத்த பரிசு. அதனின்று நாம் சுபாவத்தின் வலிமையை அறிவது சிறப்பான உதாரணம். சுபாவம் என்பதை உலக மனிதர்கள் உள்ள உடலோடு வந்தது. அதில் இருப்பதை நாமே அறிவது இல்லை. அதை மாற்ற முடியாது. மாற்ற முயன்றால் கொந்தளிப்பு எழும். சூழலில் வாழ்வும் அக்கொந்தளிப்பால் பாதிக்கப்படும். சுபாவம் எவருடைய கண்ட்ரோலிலும் இல்லை. இதற்கு பெரிய உதாரணம் மிஸ்ஸஸ் பென்னட். சிகரமான உதாரணம் லேடி கேத்தரின். சுபாவம் அனைவருக்கும் உண்டு. ஒவ்வொரு பாத்திரத்தின் சுபாவத்தையும் சுட்டி காட்டலாம். பழக்கம் இருப்பதால், நடத்தை இருப்பதால் சுபாவம் இல்லை என கூற முடியாது. பர்சனாலிட்டி தனித்தன்மை பலருக்கு இருக்காது. ஆனால் சுபாவம் இல்லாத மனிதனை காண முடியாது. பென்னட் எடுத்தது மலை போன்ற முடிவு. 50 வயதில் சேமிப்பில்லாத குடும்பம். 2000 பவுண்டு செலவாகிறது. கொடுக்க வேண்டிய தொகை குறைந்தபட்சம் 6000 பவுண்டு, அதிகபட்சம் 10,000 பவுண்ட். குறைந்தபட்சத்தே கொடுப்பதானாலும் 6 வருஷத்தில் அல்லது 10 வருஷத்தில் கொடுப்பதானாலும் வருஷம் 1 பவுண்ட் ஆகிறது. அதிகபட்சத்தை 5 வருஷத்தில் கொடுப்பது எனில் 1 வருமானத்தையும் தர வேண்டும். 600 பவுண்ட் அல்லது 1000 பவுண்ட் வருஷம் தருவதானாலும் 2000 பவுண்ட் செலவாகும் இடத்தில் பாதி அல்லது 1/3 குறைக்க வேண்டும் எனில் அது என்ன முயற்சி என்பது குடும்பம் நடத்துபவர் அறிந்தது. அதை முடிவாக எடுக்கவும் மனம் எவ்வளவு திடமாக இருக்க வேண்டும். இது இங்கிலாந்து நாட்டு மக்கள் ரத்தத்துடன் பிறந்தது. அதற்கு லைஃப் ரெஸ்பான்ஸ் அந்த அளவிற்கு பெரியதாக முதலில் லிடியாவின் திருமணம் முடிந்தது. பின்னர் ஜே நடப்பிற்கும் எலிசபெத் எவர்லிக்கும் போகிறார்கள். அத்துடன் அப்பணத்தை கொடுத்தது கார்டினர் இல்லை எனவும் காதல் வயப்பட்ட மருமகன் டார்சி எனவும் அவன் இத்தொகையை மீண்டும் பெற்றுக்கொள்ள மாட்டான் எனவும் அறிய நேர்ந்தது. விங்கி வசதியுள்ள சுதந்திரமான இளைஞர். தான் விரும்பும் பெண்ணை மணக்க கூடாது என தங்கைகளும் நண்பர்களும் கூறுவதை ஏற்கும் அவசியம் இல்லாதவன். ஆனால் எந்த அவசியமும் அவனுக்கு இல்லையோ அந்த அவசியத்தை அவன் சுபாவம் தருகிறது. பணிந்து போகிறான். காலப்பகுந்து அது எவ்வளவு பெரிய தியாகம். அதையும் செய்ய ஒருவனை கட்டாயப்படுத்தும் சுபாவத்தின் வலிமை என்ன என்று அறிவது எளிது. திறமை என்பது எல்லாரும் பெறுவது இல்லை. எல்லோரும் பெறும் திறமை, செயலாற்றும் திறமை, பெரும் திறமை சுபாவத்தால் வருவது. பர்சனாலிட்டி என்பது அத்திறமையை அடுத்த மற்ற துறைகளில் செலுத்துவது. வியாபாரி தன் திறமையை அரசியலில் மாற்றுவது. ஒரு துறையில் உள்ள திறமையை அடுத்த துறைக்கு மாற்றுவது பர்சனாலிட்டி. சினிமா தியேட்டர் நடத்துபவர் ஹோட்டல் நடத்தி வெற்றி பெறுவது பர்சனாலிட்டி. அதை மாற்ற முடியாமல் மீண்டும் பழைய துறைக்கே வருபவர் உண்டு. பாடகர் தன் திறமையை படித்திற்கோ சித்திரம் வரைவதற்கோ மாற்றுவது உண்டு. ஆனால் அரிது. பர்சனாலிட்டி உள்ள பாத்திரம் எலிசபெத் மட்டுமே. எந்த நேரமும் அவள் சந்தோஷமாக இருப்பதும் அக்காரணத்தால் தான். தன்னால் எதுவும் முடியும் என்றால் சந்தோஷம் எழும். மனம் பெறும் தெளிவு திறமையையும் தைரியத்தையும் தரும். எலிசபெத்திற்கு இது ஏராளமாக உண்டு. டார்சி அவள் எதிரே வந்து நிற்கிறான். நான் பயப்பட மாட்டேன், என்னை பயமுறுத்தினால் என் தைரியம் வளரும் என கூறுகிறாள். கர்னலிடம் டார்சியை அம்பலப்படுத்துகிறாள். நெதர்ஃபீல்டில் அவளுக்கு பிடிக்கவில்லை. மறுமுறை டான்ஸ் ஆட ஒத்துக்கொண்ட பொழுது அவன் ஆத்திரத்தை கிளப்பும்படி பேசுகிறாள். பெரும் பணக்காரன் டார்சி திருமணத்திற்கு அவனை கேட்கும் பொழுது அவள் ஆச்சரியத்தால் திகைத்து மயக்கமுட்டால் அது இயல்பு. அவளுக்கு அது ஆச்சரியமாக இருந்தாலும் சற்றும் யோசனை செய்யாமல் மறுக்கிறாள். மீண்டும் அவன் வலியுறுத்தும் பொழுது அவனை திட்டுகிறாள். பர்சனாலிட்டியின் பெரும் திறன் சுபாவத்தை மாற்றுவது. அது கேள்விப்பட முடியாதது. சுபாவம் தந்த திறமையை இடம் மாற்றுவது பர்சனாலிட்டி. அதை பரவலாக காணலாம். சுபாவத்தையே மாற்றுவது அர்ஜுனனால் முடியவில்லை. ஆண்டவன் கட்டளைக்கு உட்பட்டு மாறுகிறான். எலிசபெத் டார்சி கடிதத்தை படித்துவிட்டு உண்மை அறிந்து மனம் புழுங்கி வெட்கப்பட்டு தன் மனநிலை அறிகிறாள். மாறுவது கஷ்டம். அதுபோல மாற்றம் அன்பருக்கு அன்னையை நிரந்தரமாக தரும். எதிரியை மனம் மன்னிக்காது. மன்னித்தாலும் உள்ளூர குறைபடும். உள்ளபடி மன்னிது தன் தப்பிக்கு வெட்கப்படுவது தைரியத்தில் பெரிய தைரியம். தனித்தன்மை மனிதனின் உயர்ந்த தன்மை உண்டு என்பது ஸ்ரீ அப்பா அவர்களின் கருத்து. பழக்கம் உலகத்தாருக்காக, நடத்தை நாம் நம்புவது, சுபாவம் உடன் பிறந்தது. பர்சனாலிட்டி சுபாவம் ஒரு துறையில் கொடுத்த திறமையை அடுத்த துறைக்கு மாற்றும் திறமை தனித்தன்மை இண்டிவிஜுவாலிட்டி. மனிதன் பிறந்த ஆத்ம பயன் பர்சனாலிட்டி என்பது ஆத்மா பெற்ற திறமையனால் மனித ஜீவனான ஜீவாத்மா பரமாத்மா ஆகும் திறமை பெற்றது.
அத்திறமை உலகில் செயல்பட்டால் ஒரு மனிதன் உலகை காப்பாற்றுவான்.
முதல் நாள் அசம்பிளி டான்ஸ் ஆடும் பொழுது பிக்லி ஜேனை தேர்ந்தெடுத்தவுடன் எலிசபெத் ஆள் மனத்தில் டார்சியை அடைய முடிவு செய்தாள் என்பது ஸ்ரீ அப்பா அவர்களுடைய கருத்து. அன்று கர்வியான டார்சி மேல் மனத்தில் நின்று செயல்படுபவன். அவன் முடிவுக்கு அவன் கொடுத்த பதில் பரவாயில்லை என்பது. ஜேன் ஜுரத்தோடு நெதர்பீல்டில் இருக்கும் பொழுது எலிசபெத் அவளை பார்க்க போவது ஆள் மனத்தால் அவள் டார்சியை தொடர்வது. அவள் அங்கிருந்த 4 நாட்களுக்குள் டார்சியை முழுவதும் வென்று விட்டாள். தன்னை மீறி அவளால் கவரப்பட்டதை அறிந்து இதற்கு மேல் அவளிடம் பேசினால் நேரடியாக திருமணம் ஆகும் என்று அறிந்து அதை தவிர்க்க கடைசி நாள் அவளோடு அரை மணி இருந்தும் பேசாமல் இருக்கிறான். அவன் முடிவு ஆழமானது. அவன் காதல் அளவு கடந்த பெரியது. அவர்கள் ஹன்ஸ்வர்டில் சந்திக்கிறார்கள். அவன் அவளை திருமணம் செய்து கொள்ளும்படி கேட்கிறான். மறுத்து விடுகிறான், வலியுறுத்துகிறான், திட்டுகிறாள். அவன் அவள் திட்டுவதை அருளாக ஏற்று அவளுக்கு விவரம் தெரிய கடிதம் எழுதுகிறான். கடிதம் கடுமையாக அவள் தன்னை புரிந்து கொள்ள செய்கிறது. ஆள் மனத்தை எட்டி ஆக்கிரமித்துக் கொள்கிறார். என்ன செய்தால் அவள் மனம் மாறி தன்னை ஏற்றுக் கொள்வாள் என்பது மட்டுமே அவன் கவலை. அவன் அவள் கூறிய அனைத்து உண்மை என கொண்டு தன் கர்வம் சுயநலம்
அலட்சியம் செய்வது
ஆகியவற்றை ஏற்றுக்கொண்டு மன மாற்றத்தால் புது மனிதனாக முயலும் பொழுது அவளே பெம்பர்லிக்கு வருகிறாள். அவள் மனத்தை திருப்திப்படுத்த பெரும் முயற்சி எடுத்து கார்டினரோடு நட்புறமையால் கலந்து மீண்டும் அவளை தன்னை ஏற்கும்படி
கேட்க விழுந்த நேரம் லிடியா ஓடி போய்விட்டாள்.
ஜார்ஜியானாவை பணத்திற்காக கடத்த முயன்ற அயோக்கியன் லிடியாவை ஆனந்தத்திற்காக கடத்தி விட்டான். அவளை கண்டு அவன் மனத்தை மாற்றி பணம் கொடுத்து திருமணம் முடித்து அது எவருக்கும் தெரியக்கூடாது என கேட்டுக்கொண்ட பின் லிடியாவால் அது வெளிவந்து எலிசபெத் மாமி மூலம் விவரம் அறிகிறாள். லேடி கேத்தரின் எலிசபெத்தை சந்தித்ததை டார்சியிடம் கூறிய பொழுது டார்சி அவள் மனம் அறிந்து அவளை நாடி மனம் புரிகிறான். அவனை விரும்பும் கரோலின் அருகில் இருக்கும் பொழுது அவன் எலிசபெத்தை மனமாற நாடுகிறான். அவன் நாடுவது உண்மையான உள் அன்பு. அவள் கண்களில் பிரகாசம், குதூகலமான கலகலப்பான பழக்கம், அறிவு வெளிப்படும்படி சாதுரியமாக பேசுவது அவனை கவர்ந்து மயக்கத்தில் ஆழ்ந்து விட்டான். இதில் தனித்தன்மை என்ன? செல்வம் படைத்தவன் அந்தஸ்து உள்ளவன். தன்னை விரும்பும் பெண் அந்த செல்வத்தை அந்தஸ்தை மதிக்க வேண்டும் என விரும்புவான். அவள் உதாசீனம் செய்கிறாள். தன் கர்வத்தால் அவள் விலகி போவதே அவளை அவன் பார்வையில் உயர்த்துகிறது. அன்னை கூறும் திருவுரு மாற்றத்தை அறிந்தவன் போல தன் வேண்டாத குணங்களை விட்டொழிக்க அவன் முயல்வது மனித சுபாவத்தில் இல்லை. மனித சுபாவம் தானே மாறாது. ஆனால் ஆத்ம விழிப்புக்கு உட்பட்ட மனித சுபாவம் மாறும் என பகவான் கூறுவதற்கு இணங்க அவன் ஆத்மா விழித்து அவன் சுபாவத்தை மாற்றுகிறது. இது அவன் இண்டிவிஜுவாலிட்டி. மனிதனாக பிறந்தவன் மனிதனுடைய உயர்ந்த குணங்களை பெற வேண்டும், அகந்தைக்கு இரையாக கூடாது என்று அவன் அறிந்து முயன்று வெற்றி பெற்றான். அவள் வருகிறாள். அவன் கேட்டால் அவள் ஏற்றுக்கொள்ளும் மனநிலையில் இருக்கிறாள். வாழ்வு அவனை சோதிக்கிறது. அவளை அவள் குடும்பத்தை மீறி அவனால் ஏற்க முடியும். அதையும் செய்து விட்டான். ஆனால் அவளுக்காக ஓடி போன லிடியாவையும் அவளை கடத்தி சென்ற அயோக்கியனையும் ஆர்ப்பாட்டக்காரி ஆன வாயாடி தாயாரையும் அவளுக்காக கூட அவனால் ஏற்க முடியவில்லை. ஓடி போனவனை மீட்க அந்த உயர்ந்த மனநிலையையும் அவனால் ஏற்க முடிகிறது. திருமணம் நடக்கிறது. இண்டிவிஜுவாலிட்டி அவனுள் ஜெனிக்கிறது. பர்சனாலிட்டி செயல் வீரம் எனில் இண்டிவிஜுவாலிட்டி ஆத்மாவுக்குரிய வீரம். எப்படி ஒருவனை அனைத்து திறமையும் அவன் சுபாவம் வெளிப்படுத்துகிறதோ அதுபோல் அவனுடைய பர்சனாலிட்டியின் திறமையை இண்டிவிஜுவாலிட்டி வெளிப்படுத்துகிறது. இண்டிவிஜுவாலிட்டி இஸ் த கேரக்டர் ஆஃப் பர்சனாலிட்டி. தனித்தன்மை பர்சனாலிட்டியின் சுபாவம். சாவித்திரியில் பகவான் ஒரு மனிதனுடைய திறமையால் உலகை காப்பாற்றலாம் என்பது மனிதனுடைய ஆன்மீக தனித்தன்மையை குறிக்கிறது. நம் அனுபவத்தில் டார்சியை போன்றவரை நாம் காண்பது இல்லை. டார்சி செய்த திருவுரு மாற்றத்தை நாம் செய்ய முடியுமா? முடியும் எனில் சத்திய ஜீவியம் நம் வாழ்வில் வலிக்கும். பொதுவாக அவன் பெண் மேல் ஆசைப்பட்டு விட்டான், அவளுக்காக மாறினான் என்பது முழு உண்மை ஆகாது. அவன் ஆசைப்பட்டது பெண் மேல் அல்ல. ஆத்ம விளக்கம் அவள் பெற்றிருப்பதை கண்டு அதன் மீது ஆசைப்பட்டான் என்பது உண்மை. தம்முள் ஆத்ம விளக்கமின்றி அவளை அடைய முடியாது என்பது உண்மை. திருமணம் உலக வழக்கு. காதல் இதயத்தின் இன்ப எழுச்சி. எவரும் பெண் மீது ஆசைப்படலாம், அது எளிது. அறிவு அனைவருக்கும் இருப்பது இல்லை. இதயம் அதுபோல் உள்ளவர் குறைவு. இருந்தால் 13-14 வயதை இருக்கும். வயது 20-20 கடந்தால் அதுவும் போய்விடும். டார்சிக்கு 28 வயது. இதயம் மலர்ந்தால் எழும் இன்ப அதிர்ச்சி ஆசையை விட உயர்ந்தது. காதல் ஆகாது. காதல் காலத்தை கடந்தது, கர்மத்தை கரைக்க வல்லது. சாதாரண மனிதனை திருமணம் செய்தவள் உத்தமியாக இருந்து புனித உணர்வால் அவன் மீது காதல் கொண்டால் அவனுக்கு எரிச்சல் வரும். குடும்பம் செய்வதை விட்டுவிட்டு ஏன் இந்த இல்லாத விஷயம் எல்லாம் என கோபப்படுவாள். காதல் எல்லோர் உள்ளத்திலும் எழுவதில்லை. காதல் எழுந்து கனிந்தால் தவம் செய்யாமல் மோட்சம் கிடைக்கும். அன்பர் காதல் அனந்தமே திரு உரு மாறி ஆத்ம விளக்கம் பெற்று அவனியை புதுமை பெற செய்யும். அடிமைகளாக மக்கள் ஓற்றுரிமை பெற்று சுதந்திரமான குடி மக்கள் ஆகின்றனர். உலகம் எங்கும் மனிதன் பல்வேறு அடிமைத்தனத்தில் நின்று பல அளவில் விடுதலை பெறுகிறான். அந்த முன்னேற்றத்தை இந்த சொற்பொழிவில் பழக்கம், நடத்தை, சுபாவம், பர்சனாலிட்டி, தனித்தன்மையால் விளக்கினேன். அதுவே உடல், உயிர், மனம், ஆன்மா, சத்திய ஜீவியம் எனவும் வளர்கிறது. அதையே ஸ்கில், கெப்பாசிட்டி, டேலண்ட், எபிலிட்டி எனவும் கருதலாம். உலகம் முன்னுக்கு வந்தால் மனிதன் முன்னுக்கு வருவான். காலம் கடந்தால் மனிதன் மனம் கனிந்து பழுக்கும். உலகில் எந்த முன்னேற்றம் வந்தாலும் மனிதன் அத்துடன் தானும் முன்னுக்கு வருவான். ரயிலும் பஸ்ஸும் காரும் விமானமும் போக்குவரத்தை முன்னுக்கு கொண்டு வந்தால் அதில் பிரயாணம் செய்யும் மனித மனம் முன்னேறும். காய்கனி உண்டவன், வேட்டையாடி வாழ்ந்தவன் ஊர் உலகம் என நாகரீகம் அடைந்தால் மனிதனும் நாகரீகம் அடைவான், பண்பு பெறுவான். வால்மீகியும் வள்ளுவரும் பேரிலக்கம் ஏற்றினால் எல்லா மனிதர்களும் எல்லா வகையாகவும் அறிவு பெற்று நாகரீகம் அடைந்து பண்பு பெற்று சூழலில் இருந்து விடுதலை பெற்று சுதந்திரமான ஆத்மா ஆவான். தவம் பலித்தால், யோகம் உயர்ந்தால், சிருஷ்டி புரிந்தால், பரிணாமம் விளங்கினால் மனித மனம் மகோன்னதம் ஆகும். பெண் விடுதலை பெற்றால், கொலை தண்டனை அழிக்க பெற்றால், இன்சூரன்ஸ் பரவினால், மனிதன் பூகம்பம் புயல் வருவதை முன்கூட்டி அறிந்தால் மனிதனுக்கு இயற்கையிலிருந்து விடுதலை உண்டு. மனிதன் மனிதனாகி தன்னை தானாக அறிந்து சுதந்திர ஆத்மா ஆவது தனித்தன்மையாகும். இதுவரை என் சொற்பொழிவை அமைதியாக கேட்ட அன்பர்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சொற்பொழிவிற்கு என்னை தயார் செய்த திரு அசோகன் சார் அவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த சொற்பொழிவை தயாரித்து எனக்கு அனுமதி அளித்த ஸ்ரீ அப்பா அவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வெப் மீட்டிங்கை அரேஞ்ச் செய்த அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைத்து தியான மைய அன்பர்கள் பொறுப்பாளர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
இன்னைக்கு நம்ம கேட்ட இந்த ஸ்பீச்ல யாருக்காவது ஏதாவது கேள்வி இருந்ததுன்னா இல்ல ஏதாவது சொல்லணும்னு விருப்பப்பட்டா இப்ப சொல்லலாம்.
பார்த்துட்டு கேக்கும் போது ரொம்ப நல்லா இருந்தது சார், நல்லா இருந்தது ஜனனி என்ற ரஜினி, மிக்க நன்றி. அசாம் சாருக்கு ரொம்ப என்னோட நன்றி. அப்பாவுக்கு ரொம்ப, ஸ்ரீ அப்பாவுக்கு அந்த வசனா மாமி எல்லாத்துக்கும் என்னோட ரொம்ப ரொம்ப நன்றிய நான் தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப வாழ்க்கையில எப்படி எந்தெந்த இடத்துல எப்படி போகணும், விட்டு கொடுத்து போகணும், நல்லா மேலையும் எப்படி கொண்டு செலுத்தணும்ன்றது எனக்கு ரொம்ப தெரிஞ்சது. ரொம்ப நன்றி சார்.
சரி, ரொம்ப சந்தோஷம்.
வேற யாருக்காவது ஏதாவது கேள்வி இருக்கா?
மனித இயல்பு என்கிறதும் மனித சுபாவம் என்கிறதும் ரெண்டும் ஒரே ஒரே மீனிங் தானே? இயல்பை ஒட்டிய பிஹேவியர் மிகவும் சுலபமா இருக்கிறது. அது வந்து மாற்ற முயல்கிறது சுபாவத்தோட
மாற்ற முயற்சிங்கிறது
மனித சுபாவத்தோட ரெசிஸ்டன்ஸா?
கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணுங்க சார்.
அதாவது மனித சுபாவத்தோட ரெசிஸ்டன்ஸ் ஆனா நான் கேக்குறேன். இயல்பா நம்ம மனித உயல்பை இயல்பை ஒட்டிய பிஹேவியர்ங்கிறது மனிதனுக்கு மிகவும் சுலபமா இருக்கிறது. அத மாத்த முயல்கிறது முயல்வதுங்கிறது மனித சுபாவத்தோட ரெசிஸ்டன்ஸா?
ஆமா சார். ஹியூமன் பர்சனாலிட்டியில ஒரு இனர்ஷியா இருக்கு. அந்த இனர்ஷியாவ நாம வந்து டைரக்ஷன் மாத்தணும்னா ரொம்ப சிரமம். ஒரு மனுஷன் லேசியா இருந்து பழகிட்டான்னா திடீர்னு அவனை வந்து தபார நீ வேலை செஞ்சாதான் உனக்கு உனக்கு வருமானம், உனக்கு சாப்பாடு, டெய்லி காலைல கரெக்டா 9 மணிக்கு ஒரு வேலைக்கு போ, சாயந்தரம் 5:30 வரைக்கும் அந்த வேலையை செய்யும் சொன்னா ரொம்ப கம்பல்ஷன் பேர்ல தான் அதை செய்வான். பட் அதை வந்து வரவேற்க மாட்டான், அதை விரும்பவும் மாட்டான். ஏன்னா அந்த நேச்சுரல் டெண்டன்சி இஸ் டு பி லேசி. காலையில 9:00 ஆச்சு இன்னும் வேலைக்கு கிளம்பலையான்னா எல்லாரும் ஏன் அவசரப்படுத்துறீங்க, ஏன் என்ன விரட்டுறீங்கன்னு
திட்டுவான்.
லேசியா பழகிட்டான்னா அவன் கடைசி வரைக்கும் அவனை லேசியா விடணும்னு எதிர்பார்ப்பான். யாரும் கேள்வி கேட்கக்கூடாது. அவன் உழைச்சி சம்பாதிக்க வேண்டியதை மத்தவங்க உழைச்சி அவனுக்கு சப்போர்ட் பண்ணணும், அவனை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு தான் எதிர்பார்ப்பான். இட்ஸ் நேச்சுரல் ஹியூமன் இனர்ஷியா. அது எல்லா இடத்துலயும் ஒரு மாதிரி பழகிட்டா அதை மாத்தி அதை மாத்துங்க இது நல்லதா நல்லது இல்லைன்னு சொன்னா அவங்க ரெசிஸ்டன்ஸ் வர்றத நாமளே பாக்குறோம். இப்ப காசு பணம் பதவி இதைத்தான் மனுஷன் நம்புறதுன்னு ஒரு பழக்கம் ஆயிடுச்சு இல்லையா? ஸ்கூல் அட்மிஷன் வருது, ஸ்கூல் ஆகிப்பீங்கன்னா உடனே கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் உள்ளவங்க ரெக்கமெண்டேஷன் நீங்க ரெக்கமெண்ட் பண்ணீங்கன்னா என் பையனுக்கு சீட் கிடைக்கும், 50,000 லட்சம் ரூபாய் கொடுத்தா சீட் கிடைக்கும்னு இப்படி பழகிட்டோம். இந்த இடத்துல நீங்க எங்கேயும் ரெக்கமெண்டேஷன் போவாதீங்க, இந்த பணபலத்தை நம்பாதீங்க, மதர் கையில விஷயத்தை விடுங்க, மதர் பிரியப்பட்டா உங்க பையனுக்கு சீட்டு வாங்கி கொடுப்பாங்கன்னு சொன்னா அந்த இடத்துல அந்த காசு மேல நம்பிக்கை வராம அந்த இன்ஃபுளுசை தேடாம அமைதியா மதர்கிட்ட சமர்ப்பணம் பண்ணிட்டு இருக்கிறதுனா எவ்வளவு பெரிய கஷ்டம். தெருவிலேயே எம்எல்ஏ இருக்காரு, நான் போய் கேட்பேன், நீங்க கேட்க கூடாதுன்றீங்க, எனக்கு ஒரே எரிச்சலா இருக்கு அப்படின்னு தான் சொல்றோம். நேச்சுரலா பணம் இன்ஃபுளுன்ஸ் ரெக்கமெண்டேஷன் அதை நம்பியே பழகிட்ட மனுஷனுக்கு திடீர்னு இப்ப வந்து இது எதையும் நம்பாத மதரை மட்டும் நம்பு அப்படின்னா அவருக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு. உடம்புக்கு வந்துடுத்து உடனே டாக்டர்கிட்ட ஓடணும்னு தோணுது, டாக்டர்கிட்ட ஓடாதீங்க, இதை மதர்கிட்ட சரண்டர் பண்ணுங்க, டாக்டரை விட மதர் வேகமா குணப்படுத்துவாங்கன்னா அது நம்மளால முடியுதா?
கஷ்டமா தான்
இருக்கிறது. என்ன ஒரு 100-200 ரூபாய் ஃபீஸ் கொடுத்தா டாக்டர் எழுதி கொடுத்துட்டு போறாரு. நாங்க இந்த மாதிரி உடம்பு முடியாம போயிடுச்சுன்னா என்ன ஒரு 100-150 ரூபாய் ஃபீஸ் கொடுத்தா டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுத்துட்டு போறாரு, அதை கேட்காம இங்க மதுரை கிட்ட உட்காந்துன்னு உடம்ப சரி பண்ணுங்கன்னு சொல்றாரு அப்படின்னு மனசு நாம மதுரை கிட்ட உட்காந்தாலும் மனசு டாக்டர் கிட்ட தான் இருக்கு. டாக்டர்கிட்ட போகக்கூடாதுன்னு சொன்னா எரிச்சல் வருது இல்லையா? அதுதான் அந்த சுபாவத்தை நாம மாத்த முயற்சி செய்யும் போது இந்த மாதிரி எரிச்சல் கோபம் வர்றது இயற்கை தான். இட்ஸ் எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஹியூமன் எனர்ஜியா. புரியுதுங்களா?
புரியுது. சுபாவத்தின் எனர்ஜியாவை மாத்துறதுக்கு நம்பிக்கை தான் முக்கியமான கருவின்னு கருவியா.
டாக்டரை நம்பாத மதரை நம்புன்னு சொன்னா நம்ம அடிப்படையில வேல்யூஸே மாத்தணும். டாக்டர் மேல இருக்கிற நம்பிக்கைய விட்டுட்டு மதரே குணப்படுத்துவாங்க அப்படின்னா, இப்ப பிபி ஏறி போச்சு, பிபி டேப்லெட் டாக்டர் பிரிஸ்கிரைப் பண்ணா பிபி டேப்லெட்டை சாப்பிட்டுட்டு நாம ஆட்டோமேட்டிக்கா பிபி லோயர் பண்ணிக்கிறோம். அப்படி செய்யாம பிபி எதனால வந்துதுன்னு பாரு, வீண் கவலைகளை மனசுல வளர்த்துட்டு இருக்க, அந்த கவலைகள்லேருந்து விட்டுப்பட்டா பிபி தானா இறங்கிடும்னா அது எவ்வளவு முயற்சி எடுக்கணும். வீண் கவலைகளை மனுஷன் வளர்த்துக்கிட்டான், அந்த கவலைகளை இருந்து அவன் விட்டு ஒழிக்கணும்னா அதுக்கு ஒரு பெரிய எஃபர்ட் வேணும் இல்லையா? பையன் சரியா படிக்கல, அதனால தாயாருக்கு டென்ஷன் வந்துடுது, இந்த மாதிரி கம்மியா மார்க் வாங்குறானா, இவன் பிளஸ் டூல என்ன மார்க் வாங்குவான், இவனை எந்த காலேஜில் சேர்க்கறதுன்னு ஒரே டென்ஷன் வந்து பிபி ஏறி போகுது. அவன் நல்லா படிப்பான், அவன் படிப்பை பத்தி எனக்கு பயம் வேணாம் அப்படின்னு ஒரு தாயார் மனசு மாறணும்னா எவ்வளவு கஷ்டம். அவனை நாம கவனிக்கல, அவனுக்கு உரிய அட்டென்ஷனை கொடுக்கல, அவன் அட்டென்ஷன் இல்லாமதான் அவன் படிப்புல அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் போக மாட்டேங்குது. அவன் என்ன படிக்கிறான் ஏது படிக்கிறான்னு ஒரு அட்டென்ஷன் கொடுத்து அவனை நல்லா அன்பா கவனிச்சா அவன் ஆட்டோமேட்டிக்கா தானா படிப்புல ஒரு பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் காட்டுவான்னு தாயார் தன்னை மாத்தி அவனை அன்பா கவனிச்சு அவனுக்கு அட்டென்ஷனை கொடுத்து அவன் படிப்புல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வரணும்னா பெரிய முயற்சி இல்லையா? அந்த மாதிரி இடங்களை தான் நான் சொல்ல
வரேன்.
சரி,
இந்த தர்ஷன் டே அன்னைக்கு நம்மளுக்கு இந்த பர்சனாலிட்டியின் பல்வேறு பரிமாணங்கள் அப்படிங்கிற தலைப்புல ஸ்பீச் கொடுத்த திருமதி வசந்தா லட்சுமி நாராயணன் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. இந்த மீட்டிங்க்கு பின்னால இருந்த எல்லாருக்கும், இந்த மீட்டிங்ல கலந்து கொண்ட எல்லா சென்டர்ஸ், ஸ்பீச்சை கேட்ட எல்லா அன்பர்களுக்கும் நன்றி, வணக்கம்.